டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நீங்கள் காலையில் துயிலெழுந்து வானொலி பெட்டிக்கருகில் உட்கார்ந்து ஆவலோடு வேத வசனத்திற்காக காத்திருக்கிற உங்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதம் 107:6. இந்த நாளின் செய்தி மூலமாக நிச்சயம் தேவன் உங்களோடு பேசுவார்.
பிரியமான நேயர்களே, இன்று நாம் சகரியா 13:2-7 வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன் சகரியா 13:2. அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அளிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைத்தனத்திலே இருந்தபொழுது அவர்கள் முன் செய்தது போல செய்யாமல் விக்கிரக வழிபாட்டை முற்றிலும் விட்டுவிட்டார்கள். அவர்கள் தானிலும் பெத்தேலிலும் மீண்டும் பொன் கன்றுக்குட்டியை வைக்கவே இல்லை. இருந்தபோதிலும் அவர்கள் சில சிறிய சொர்பங்களையும் ஆவி தங்கியிருப்பதாக நம்பிய சில உயிரற்ற பொருட்களையும் வைத்திருந்ததையும் விட்டுவிடவில்லை. எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வெறுக்கிற சில பழக்க வழக்கங்களிலே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள். தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்கிறார். இங்கே தரிசனம் சொல்கிறவர்கள் என்பது கள்ள தீர்க்கதரிசிகளை குறிக்கிறது. அசுத்த ஆவி என்பது பிசாசுகளை குறிக்கிறது. இன்று உலகத்திலே பிசாசின் செயல்கள் மிகவும் செயல்பாட்டிலே இருக்கின்றன என்று சொல்லலாம். மேலும் இந்த உலகம் அதை மிகவும் கவனமாக பார்க்கிறது. கடைசி நாட்களை நெருங்க நெருங்க அவருடைய செயல்கள் இன்னும் வெளிப்படையாகவே இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த பகுதி மிகவும் முக்கியமானதாக கருதப்பட காரணம், இந்த இடத்தில் மாத்திரமே பிசாசானவன் 1000 வருட அரசாட்சியிலே பூமியை விட்டு துரத்திவிடப்படுவான் என்பது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்தி கிறிஸ்துவும் பூமியை விட்டு அகற்றப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:20 பாருங்கள். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிபட்டான். இருவரும் கந்தகம் ஏறுகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 20:1-3 சாத்தானானவன் 1000 வருட அரசாட்சியில் கட்டப்பட்டிருந்தான் என்று பார்க்கிறோம். எனவே கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்றும் சாத்தான் பாதாளத்தில் கட்டப்பட்டிருந்தான் என்றும் அறிகிறோம். ஆனால் இந்த பிசாசுகள் இறுதியிலே என்ன ஆயிற்று என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படவில்லை. அதற்கு அந்த வேளையிலே ஏதாவது செய்யப்படும் என்று நாம் நம்புவதற்கு இடமிருக்கிறது. இது ஒரு இடத்திலே அல்லது மற்றொரு இடத்திலே வைக்கப்படும். ஆனால் இங்கே வசனத்திலே பார்க்கிறபடி இது பூமியை விட்டு துரத்திவிடப்பட்டிருக்கும். நீங்கள் ஒருவேளை இவ்வாறு நினைக்கலாம், மக்கள் இந்த அசுத்தமான வழிபாடுகளிலிருந்து வெளியே வந்த பிறகு மீண்டும் அங்கே திரும்பி போக மாட்டார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் இந்த உலகம் மீண்டும் அந்த இருளை நோக்கியே போய்கொண்டிருக்கிறது. காரணம், வேதத்தை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லாதபடியினாலே மீண்டும் மூட பழக்க வழக்கங்களுக்கு அநேகர் திரும்புகிறார்கள். அநேக அந்தகாரமான காரியங்களை செய்கிறார்கள். பிசாசின் கிரியைகள் வெளிப்படுவதற்கு இவைகளெல்லாம் அடையாளங்கள். வேத வசனத்தை அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவது இந்த விதமான காரியங்களின் வளர்ச்சிக்கு சக்தியாக இருக்கிறது. மக்கள் வேதத்தை மறக்க மறக்க பிசாசின் கிரியைகளும் அதன் நூதன வழிமுறைகளும் பெருகிக் கொண்டே இருக்கும். நாம் வசனத்திலே வாசிப்பதென்ன? விக்கிரகாராதனையும் பிசாசுகளும் பூமியை விட்டு முற்றிலும் அகற்றப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த உலகம் எவ்வளவு வித்தியாசமானதாக இருக்கும் இல்லையா? தொடர்ந்து 3 பாருங்கள். இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி, அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும்போது அவனை குத்தி போடுவார்கள். இது ஒருவேளை உங்களுக்கு மிகவும் கடினமான வார்த்தைகளாக தோன்றலாம். ஆனால் அருமையானவர்களே, ஒரு நாள் வருகிறது, அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அவரை முதலிடத்திலே முக்கியமான இடத்திலே வைக்கப் போகிறார்கள். அவர் முதலாவது முறை உலகத்திற்கு வந்தபொழுது அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். இன்றைய நாட்களிலேயும் அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் எதிர்காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கப் போகிறார்கள். அவருடைய சொந்த மகன் பொய்யாக தீர்க்க தரிசனம் கூறினாலும் கூட அவர்களால் அதை சகித்துக் கொள்ள முடியாது. சகரியா 13:4 பாருங்கள். அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர் போர்வையை போர்த்து கொள்ளாமல். இங்கே ஆர்வம் தரக்கூடிய இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, இயேசு வரும்பொழுது இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்களுடைய பொய்யான தரிசனத்தால் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவார்கள். அவர்கள் பொய்யர்கள் என்று இயேசு வந்தபடியினாலே வெளியாகி விடுவதால் அவர்கள் நாணமடைவார்கள். இரண்டாவது காரியம், பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர் போர்வையை போர்த்துக் கொள்ளாமல் என்று சொல்லப்படுகிறது. அந்நாட்களிலே தீர்க்கதரிசிகள் இவ்வாறு உடையணிந்திருந்தார்கள். இது பதனிடாத ஆட்டு தோலாக அல்லது ஒட்டக மயிரினால் ஆன உடையாயிருந்தது. ஏசா பிறந்தபொழுது இப்படிப்பட்ட ஆடையோடு பிறந்தது போல காணப்பட்டது என்று சொல்லப்பட்டது. எலியா இந்த விதமான ஒரு சால்வையை அணிந்திருந்தார். அவர் அக்னி ரதத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது கீழே விழுந்த சால்வையும் இப்படிப்பட்டதுதான். இந்த ஆடை அவர்களை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று மற்றவர்களிடத்திலிருந்து வித்தியாசப்படுத்தி காண்பித்தது. ஆகவே கள்ள தீர்க்கதரிசிகளும் அவ்வாறு அணிந்து கொண்டார்கள். ஆனால் இயேசு வரும்பொழுது அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அவ்வாறு மயிரினால் ஆன ஆடையை அணியும் பொழுது குற்ற உணர்வடைவார்கள். உண்மையான தீர்க்கதரிசி போன்று அவ்வாறு வேடமிட நினைக்கும் பொழுது அந்த குற்ற உணர்வை அடைவார்கள். சகரியா ஏதோ ஒரு புதுமையான காரியத்தை சொல்லாமல் அன்றைய நாட்களிலே வாழ்ந்தவர்களுக்கு புரியும் வண்ணமாக மிகவும் பழக்கமான காரியங்களைக் கொண்டே இந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்கிறார். சகரியா 13:5 பாருங்கள். நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல, நான் நிலத்தை பயிரிடுகிறவன், என் சிறுவயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான். கள்ள தீர்க்கதரிசிகள் நிலத்தை பயிரிடுவதற்கு சென்று விடுவார்கள் என்று இங்கே பார்க்கிறோம். அடுத்து வரும் 2 வசனங்களும் அதிர்ச்சியை தருகின்றனவையாக இருக்கின்றன. இந்த வசனங்கள் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சியை கொடுக்கிறது, அதுவே ஆச்சரியமும் கூட. இங்கே சொல்லப்பட்டிருப்பதால் நாம் இதை புறக்கணித்துவிட முடியாது. நம்மை எச்சரிப்பதற்காகவே கள்ள தீர்க்கதரிசியை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தவர் அதன் மத்தியிலே இந்த வசனங்களை சொல்கிறார். இங்கே யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இருந்தபோதிலும் இங்கே இயேசுவை பற்றிதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்புவதற்கு அதிக இடம் உண்டு. சகரியா 13:6 பாருங்கள். அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதனால் உண்டானவைகள் என்பான். சிலர் இதை என்னை நேசித்தவர்களின் வீட்டில் காயப்பட்டதனால் உண்டானவைகள் என்று சொல்வது உண்டு. ஆனால் அவர் முதலிலே வந்தபொழுது இஸ்ரவேலர் அவரை நேசிக்கவில்லை, வெறுத்தார்கள் என்று அறிவோம். அவர்கள் காரணமின்றி அவரை வெறுத்தார்கள், பகைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 11:11 என்ன சொல்கிறது? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் சொல்கிறது. ஆனால் அப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். நல்லது, அந்த மீதியானவர்கள் மீது ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் அவர்கள் ஆச்சரியத்துடன், உம்முடைய கரங்களில் உள்ள காயங்களை நீர் எங்கே பெற்றீர் என்று கேட்பார்கள். அதற்கு அவர், நான் முதலாவது வந்தபொழுது இங்கேதான் காயப்பட்டேன் என்று சொல்லுவார். இயேசு தம்முடைய சொந்த ஜனமான யூதர்களுக்காக வந்தார். அவருடைய சொந்த ஜனங்களாயிருந்தாலும் மீதியானவர்களே அவரை ஏற்றுக்கொண்டார்கள். 2வது வருகையின் பொழுதும் மீதியான ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது அதிகமான மீதியான ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்கே ஒருவன் அவனை நோக்கி என்று சொல்லப்படுவது அங்கே மீதியானவர்கள் சார்பாக பேசும் ஒரு நபரை குறிக்கிறது. அப்போஸ்தலனாய் பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களுக்காக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னது போல இதுவும் இருக்கிறது. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்நியர் போல காணப்பட்டார். ஆனாலும் அவரை அறிந்தவர்களுக்கு அவர் அந்நியராவதில்லை. அவர் முதலிலே உலகத்திற்கு வந்தபொழுது சொந்த ஜனங்களுக்கு அந்நியர் போல காணப்பட்டார். அவரை அவர்கள் அவ்வாறு நடத்தினார்கள். ஆனால் 2வது முறை அவர் வரும்பொழுது அவர்களுக்கு அந்நியர் போன்று இருக்கப் போவதில்லை. இன்றும் கூட சிலர் அவரை அந்நியராக கருதுகிறார்கள். ஆனால் அவர் இன்று நமக்கு அந்நியர் அல்ல பிரியமானவர்களே. அவரை அறிவதே நித்திய ஜீவன். அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதிப் பகுதியிலே இவ்வாறு எழுதியிருக்கிறார். பிலிப்பியர் 3:10 என்று சொல்கிறது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் என்று கூறியிருக்கிறார். இயேசு முதல் முறையாக வந்தபொழுது அவர்கள் அவரை அறியவில்லை என்பது உண்மை. தவறாக அடையாளம் கொண்டு கொள்வது அல்லது அடையாளம் காண இயலாமல் போவது என்பது வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நடந்துவிடுகிறது. அநேக கதை எழுத்தாளர்கள், நாடக எழுத்தாளர்கள் இந்த ஒரு கருத்தை கொண்டு நகைச்சுவையோ இல்லாவிட்டால் சோக கதையையோ எழுதிவிடுகிறார்கள். ஷேக்ஸ்பியர் என்ற ஆசிரியரும் கூட தன்னுடைய நாடகத்திலே இப்படிப்பட்ட தவறாக அடையாளப்படுத்தி பார்த்து விடுவது என்ற கருத்தின் அடிப்படையிலே அநேக நகைச்சுவைகளை எழுதியிருக்கிறார். இதே காரியம் நம்முடைய உண்மையான வாழ்விலே நடக்கும் என்றால் அது மிகவும் மோசமானது. ஒரு தாயார் தன்னுடைய மகளை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே ஊரிலே தன் தாயிடம் விட்டுவிட்டு வெளிதேசம் சென்று விட்டார்கள். 18 ஆண்டுகள் கழித்து தாயகம் திரும்பிய பொழுது தன்னை வரவேற்க வந்திருந்த மகளை அடையாளம் காண இயலாமல் அவளை தாண்டி சென்று விட்டார்கள். தேடி அலைந்தார்கள், இறுதியிலே கண்டுகொண்டார்கள். ஆம், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையிலே கூட நடந்திருக்கலாம். பிரியமானவர்களே, காலம் காலமாக ஒரு சோக கதை 8 வார்த்தைகளினாலே மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறது. அது என்ன? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு காரியம்தான். யோவான் ஸ்நானகன் இதை சற்று விளக்கமாக யோவான் 1:26 நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்று சொல்கிறார். அவர்களை சந்திக்கும் காலத்தை அவர்கள் அறியாது போனார்கள் என்று இயேசு கிறிஸ்துவும் கூறியிருக்கிறார். இது எவ்வளவு பயங்கரமான காரியம் இல்லையா? அப்போஸ்தலனாய பவுல் 2 கொரிந்தியர் 3:14-15 என்ன சொல்லியிருக்கிறார் கவனியுங்கள். அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே, இங்கே அவருடைய இருதயத்தின் மீது முக்காடு இருப்பதாக பவுல் சொல்கிறார். அவருடைய இருதயம் சரியானதாக மாறும்பொழுது அவர்களால் இயேசுவினிடத்திலே திரும்ப முடியும். அவரை இரட்சகராக அறியாதவர்களுக்கே அவர் அந்நியராயிருக்கிறார். சகரியா இதை குறித்து சொல்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவருடைய 1வது வருகையிலே அவர்கள் அவரை அறியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் 1வது வருகைக்கும் 2வது வருகைக்கும் குறிப்பிடத்தக்க வேறுபாடு உண்டு. மீட்பு என்பது அவருடைய 1வது வருகையின் முக்கிய நோக்கம். 2வது வருகையிலே வெளிப்பாடு என்பதே முக்கியமானதாயிருக்கும். உப்புரவாக்குதல் 1வருகையிலேயும், அங்கீகரிக்கப்படுதல் 2வருகையிலேயும், மனித அவதாரம் 1வருகையிலேயும், அடையாளப்படுத்தப்படல் 2வருகையிலேயும் முக்கிய இடம்பெறும். 1வருகையில் ரகசியங்களும், 2வருகையில் வெளிப்படுத்துதலும், 1வருகையிலே தேவனோடு சமாதானம் உண்டாக்குகிறவராகவும், 2வருகையிலே அறிவிக்கிறவராகவும் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு சிறந்த ஒரு ஓவியத்தை இது நமக்கு தருகிறது. இப்பொழுது சகரியா 13:7 பாருங்கள். பட்டயமே, என் மெய்ப்பெண் மேலும் என் தோழனாய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். இது இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பொழுது உள்ள காலகட்டத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபொழுது இந்த வசனம் தனக்கு பொருத்தமாயிருக்கிறது என்று அவரே சொன்னதையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நாம் இந்த பகுதியை சகரியா 12:10 உடனடியாக ஒப்பிட்டு பார்த்தால் அதன் அர்த்தம் நன்றாக பொருந்தி வருகிறதை காண முடியும். அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி என்று வாசித்தோம். பட்டயமே, என் மெய்ப்பெண் மேலும் என் தோழனாய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே தேவனாய கர்த்தர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பேசப்படுகிறவர். இங்கே என் தோழனாய புருஷன் என்று சொல்லப்படுவது எனக்கு சமமான புருஷன் என்றோ அல்லது என்னோடு இணைந்துள்ள புருஷன் என்றோ மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் மிகவும் நலமாயிருக்கும். இது இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை குறித்த பழைய ஏற்பாட்டின் தெளிவான குறிப்பாகும். மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும் என்கிறார். இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று யாராவது சிந்திக்கக்கூடுமா? இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து இதிலிருந்து அவரே மேற்கோளிட்டு காட்டுவதனாலே அறிந்து கொள்ள முடிகிறது. மத்தேயு 26:31 பாருங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்கிறார். கவனித்தீர்களா? அவர் இந்த வசனத்தை தனக்கு நடைமுறைப்படுத்தி கூறுகிறார். தேவனுக்கு இஸ்ரவேலை குறித்த எதிர்கால நோக்கம் இருக்கிறதோ இல்லையோ என்பதை நீங்கள் சந்தேகிப்பீர்கள் என்றால் நீங்கள் இதை கவனமாக கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் 1வது 2வது வருகை குறித்த தீர்க்க தரிசனங்களை இங்கே பார்க்கிறோம். இதிலே இயேசு கிறிஸ்து பொய் கூறுகின்றாரா? மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறிப்போகும் என்று சகரியா கூறியது தன்னை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது என்று இயேசு குறிப்பிட்டு உறுதிப்படுத்துகிறார். மேலும் இயேசு இரண்டாவது முறை வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை பார்த்து, இந்த காயங்களெல்லாம் என்ன, கைகளில் ஏன் ஆணிகளால் உண்டான காயங்கள் என்று கேட்கும்பொழுது அதற்கு அவர் இவ்வாறு பதில் சொல்லுவார், நான் இவற்றை என்னுடைய நண்பர்களின் வீட்டிலே பெற்றேன் என்பார். மேலும் 12 அதிகாரத்திலே பார்க்கிறது போல, அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி என்கிறார். இது இஸ்ரவேலர்களுக்கு மகா பெரிதான பாவ நிவர்த்தி நாளாய் இருக்கப் போகிறது. இது எதிர்காலத்தை குறித்த காரியமாகும் என்று தெளிவாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு இஸ்ரவேல் மக்களை குறித்த பெரிதானதொரு எதிர்கால நோக்கம் உண்டு. அருமையானவர்களே, அவர்களை குறித்து மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதற்காகவே உங்களை அவர் அழைத்திருக்கிறார். அவர் உங்களை அழைத்ததின் நோக்கத்தை ரோமர் 8:29-30 வசனங்களிலே அழகாக பவுல் சொல்லியிருக்கிறார். கவனிங்கள், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதுவே உங்களை அழைத்ததின் நோக்கம். அவர் உங்களை மகிமைப்படுத்தி அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆனால் சிலர் இயேசுவினிடத்திலே வருவதின் நோக்கத்தை இவ்வாறு சொல்கிறார்கள், இயேசு தங்களை இதற்காகவே அழைத்ததாக எண்ணுகிறார்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை அவர் பணக்காரராக்கியிருக்கிறார் என்று எண்ணுகிறார்கள். அதுவே தங்களை குறித்த தேவ சித்தம் என்று எண்ணுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் நீதிமான்களாகி இயேசுவை போன்ற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். இதுதான் உங்களை குறித்த அவருடைய சித்தம். ஆகவே அவர் உங்கள் வாழ்க்கையை குறித்து எப்படி வழி நடத்துகிறாரோ அதிலே நடக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, இயேசு கிறிஸ்துவை போல எங்களை மாற்றுவது எங்களை குறித்து உம்முடைய நோக்கமாயிருப்பதற்காக நாங்கள் உம்முடைய பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சிறு பிள்ளைகளும் வாலிபரும் பெரியவர்களும் முதியவர்களும் ஐயா, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதனாலே அவர்கள் உம்மை போல மாற்றப்படும்படியாக தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யார் யார் வாழ்க்கையில எந்த நிலையிலே இருக்கிறார்களோ அவர்களை அவர்களுக்கு காட்டி அவர்கள் வாழ்க்கையில் உள்ள கரை திரைகளை அகற்றி உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலும் உம்முடைய வேத வசனங்களினாலும் அவர்களை சுத்தப்படுத்தி நீரே இயேசு கிறிஸ்துவை போல அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதியும் ஐயா. அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வானொலி ஊழியத்திற்காக அவர்கள் பாரத்தோடு செய்கிற ஒவ்வொரு பெரிய காரியத்திற்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எண்ணற்ற மக்கள் உம்மை அறிய வேண்டியபடி அறிந்து கொள்ளத்தக்கதாக தூய ஆவியானவர் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிறந்த நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே. பாதைக்கு நல் தீபமே பாக்கியர் விரும்பும் தேனே, பாதைக்கு நல் தீபமே பாக்கியர் விரும்பும் தேனே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே, துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே. இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5:15. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5:15.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.